الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار وقال أيضا إن الله لا يظلم مثقال ذرة وإن تك حسنة يضاعفها ويؤت من لدنه أجرا عظيما صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الله يملي للظالم فإذا أخذه لم يفلته ثم قرأ وكذلك أخذ ربك إذا أخذ القرى وهي ظالمة إن أخذه أليم شديد أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹான வ தஆலா அவர்களுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் சபாவ் தாபிஉங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றாக தகர்ந்து வாழுமாறு அடியனை உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே 900,000 படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களுக்கு மத்தியிலே மிக நீதியாகவும் நேர்மையாகவும் அணுவின் பாரம் அளவு அணுவை நிறுத்தாலும் அதற்கொரு பாரம் அதற்கும் ஒரு வெயிட் வரும் அந்த அளவு கூட எந்த அநியாயமும் செய்யாமல் ஈட்டம் பல அந்த வித்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மெல்லிய தோளின் அளவும் அநியாயம் செய்யாமல் அல்லாஹ் மிக நீதியாகவும் நேர்மையாகவும் பக்க சார்பின்றியும் தன்னுடைய ஆட்சியை செய்து வருகின்றான் என்பதை குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில் நாம் தெளிவாக விளங்குகிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எந்த அளவு நீதி உள்ளவன், அநியாயத்துக்கு அல்லாஹ்விடத்தில் இடமே இல்லை, அதை பற்றி அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கின்ற பொழுது அநியாயத்தை பற்றி முதலாவது மக்களுக்கு அடியார்களுக்கு அவன் அதை ஹராமாக்க முன்னர் தனக்கே அதை ஹராமாக்கி கொண்டான். அதை அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமான ஆயத்துகளிலே தெளிவுபடுத்துகின்ற பொழுது இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு அணுவின் பாரம் அளவு, நாம் அணு அளவென்று சொல்கிறோம், அணு அளவென்று மொழிபெயர்ப்பதை விட அணுவை நிறுத்தால் அதற்கு ஒரு பாரம் வரும். மிஸ்கால் என்று சொல்கின்ற அர்த்தம் அது பாரத்தை நிறுப்பது, அணுவின் அளவென்பது அளப்பது, மிஸ்கால் என்பது நிறுப்பது. அணுவை நிறுத்தாலும் ஒரு பாரத்தை கண்டுபிடிக்கலாம், அந்த அணு அளவு கூட அல்லாஹ் அநியாயம் செய்வது கிடையாது. இதா ஜுல்சிலத்தில் அர்த்தம் ஜில்சாலஹா என்ற அந்த சூராவிலே அதை இன்னும் தெளிவாக விளங்கலாம். ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, அணுவின் பாரமளவு ஒருவர் நல்ல செயல் செய்தாலும் நன்மை செய்தாலும் அதனுடைய நன்மையை குறைவின்றி அவர் அல்லாஹ்விடம் பெற்றுக் கொள்வார் கண்டுகொள்வார். அணுவின் பாரமளவு ஒருவர் பாவம் செய்தாலும் நமது பார்வையில் சின்ன பாவம் தானே, அது அற்பமானது தானே என்று நாம் செய்யலாம். ஆனால் அல்லாஹ் அதையும் நிரப்பான், அதற்குரிய தண்டனையும் தருவான். இது அல்லாஹ்வுடைய நீதி. கண்ணியமானவர்களே, நீதி என்ற வார்த்தைக்கு முன்னால் ஆணாவை சேர்த்தால் அநீதி, நியாயம் என்ற வார்த்தைக்கு முன்னால் ஆணாவை சேர்த்தால் அநியாயம். ஒரே ஒரு ஆணாதான் சேருகிறது, கருத்தை மாறுகிறது. கண்ணியமானவர்களே, அந்த அல்லாஹ் ஹதீஸுல் குதுசியிலே ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகிறான். மேலே ஓதியது குர்ஆனுடைய வசனம், ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹ் சொல்கின்ற விடயம்தான். குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருப்பதுதான் ஹதீஸ் குதுசி. ஹதீஸ் நபியுடைய ஹதீஸை விட ஒரு தரம் மேலே, குர்ஆனை விட ஒரு தரம் கீழே, மத்திய நிலையில் இருப்பதுதான் ஹதீஸுல் குதுசி. அதிலே அல்லாஹ் சொல்கின்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் செய்வதை நான் எனக்கே ஹராமாக்கி கொண்டுள்ளேன். உங்களுக்கு ஹராமாக்க முன்னர் நான் அநியாயம் செய்யக்கூடாது, நான் அநியாயம் செய்ய மாட்டேன் என்பதை நான் முதலில் எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். அதை அடுத்து உங்களுக்கும் உங்களுக்கு மத்தியிலும் ஒருவர் ஒருவரை மற்றவரை அநியாயம் செய்வதை ஹராமான தடுக்கப்பட்ட ஒரு செயலாக நான் ஆக்கியிருக்கிறேன். எனவே பலா சபாலமு, அநியாயம் செய்ய வேண்டாம் உங்களுக்குள் என்று அநியாயத்தை தன் மீதே விளக்கி இருக்கிறேன் என்பதை முதலில் தெளிவுபடுத்தி விட்டு தான் அடியார்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தடை விதிக்கின்றான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஆயத்தையும் ஹதீஸையும் முன்வைத்தேன். நாம் வாழ்கின்ற இந்த உலகம் அநியாயங்களால் மூடப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். அநியாயம், நீதிக்கு நியாயத்துக்கு நேர்மைக்கு இன்று இடம் கிடையாது. துறை சார்ந்தவர்கள் தனது துறைகளுக்குள் இருப்பவர்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, துறை சார்ந்தவர்களுடைய விடயம் மாத்திரமல்ல, தனிநபர்கள், குடும்பம், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், சமூக வாழ்க்கை, இப்படியான எல்லா துறைகளிலும் இன்று அநியாயம் தலை விரித்தாடுகின்ற ஒரு காலத்தில் வாழ்கின்றோம் என்றால் நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் என்பது எனது பேரவா. அந்த அளவு எண்ணிலடங்காத அநியாயங்கள். கண்ணியமானவர்களே, நாம் இன்று அநியாயம் என்ற பெயரில் ஒரு பட்டியலை போட்டிருக்கிறோம். கொலை செய்வது அநியாயம், திருடுவது அநியாயம், விபச்சாரம் செய்வது அநியாயம், அடிப்பது அநியாயம், ஏசுவது ஒருவரை வீணாக அளவுக்கு அதிகமாக ஏசுவது, மானத்தை வாங்குவது, புறம் பேசுவது, விட்டு கட்டுவது, அபாண்டம் சுமத்துவது அநியாயம் என்று ஒரு சில குற்றங்களைத்தான் நாம் பட்டியலிட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாமல் ஒவ்வொரு நாளும் பல்வேறுபட்ட அநியாயங்கள் எல்லாம் ஈடுபடுகிறோம். நமக்கே தெரியாது, நாம் விளங்குவதில்லை. நீங்கள் சில செயல்களை மிக அற்பமாக கருதி செய்கிறீர்கள், பார்வையில் மகா பயங்கரமான குற்றம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நாம் நினைக்கிறோம் சர்வசாதாரணமாக, ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது மிக பயங்கரமானது. அப்படியான விடயங்கள் தான் குர்ஆனில் ஒரு சில விடயங்களை அல்லாஹ் சொல்கிறான். பேச்சிலும் அநியாயம் இருக்கிறது. நபி அவர்கள் நெருங்கிய குடும்பத்தாரை கூப்பிட்டு அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்கின்ற பொழுது எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். ஏற்றோம் ஏற்காமல் இருப்போம் என்ற சுய விருப்பத்தில் இருந்தார்கள். ஆனால் ஒருவர் குரல் கொடுத்தார், எதிர்த்து பேசினார். அவர்தான் யார்? அபூ லஹப். கண்ணியமானவர், இவர் செய்தது இவர் நினைக்கவில்லை இந்த வார்த்தையால் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வருமா, இந்த ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்வதால் எனக்கு பாரிய கேவலம் ஏற்படுமா, வரலாற்றில் யாராலும் அழிக்க முடியாத எனது குடும்பத்துக்கு இழிப்பெயர் கிடைக்குமா, எனது குடும்பத்துக்கு சமூகத்திலே முகம் காட்டாத நிலைமை ஏற்படுமா என்று அவர் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அவர் ஒரு சில வார்த்தைகளை தான் பேசினார். அவர் அடிக்கவில்லை, அவர் நபியை விரட்டவில்லை, நபியை கொல்லவில்லை, நபியுடைய கழுத்தை வெட்டவில்லை, நபிக்கு நஞ்சு ஊட்டவில்லை. ஒரு சில வார்த்தைகளை தான் பாவித்தார். அந்த வார்த்தையை அவர் நினைத்தார் சிம்பிளாக. அல்லாஹ்வுடைய பார்வையில் அது மிக பயங்கரமானது. நபி அவர்கள் அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற பொழுது, பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை தப்பத் தப்பல்லக யா முஹம்மத், இவ்வளவுதான் வார்த்தை, ஒரு வரி பூர்த்தியாக இடம் பிடிக்காது, அரை வரியும் மிகுதமாக இருக்கும், ஒரு நாளில் ஒரு பகுதி தான் ஒரு வரியில் போகும். தப்பல்லக யா முஹம்மத், முஹம்மதே நீ நாசமா போ, இவ்வளவுதான் வார்த்தை. இவர் நினைத்தார் இது சர்வசாதாரண வார்த்தை. கண்ணியமானவர்களே, அவர் கேட்டார் மக்கான், இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது உன்னுடைய அல்லாவை பற்றி பேசவா, நீ எனக்கு அல்லாவின் பக்கம் பிரச்சாரம் செய்வதற்கா எங்களை ஒன்று சேர்த்தாய், உனக்கு வேற வேலை இல்லை என்ற அர்த்தத்தில் அவர் பாவித்த வார்த்தை தப்பல்லகயா முஹம்மத். கண்ணியமானவர்களே, இறங்குகிறது வகி குர்ஆன் ஆயத், ஒரு சூரா இறங்குகிறது. கண்ணியமானவர்களே, 111வது சூரா இரண்டு கரங்களும் நாசமாகி அவனும் நாசமாகட்டும், மக்கள் செய்கின்ற சாபங்களை பத்துவாக்களை யார் ஏற்றுக்கொண்டு தண்டனை கொடுப்பானோ அவனே பத்துவா செய்தால் பவர்ஃபுல்லாக இருக்கும். சாபங்களை ஏற்று அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய துவாக்களை ஏற்று அநியாயக்காரர்களை தண்டிக்கின்ற அந்த அல்லாஹ்வே பத்துவா செய்து தண்டனையும் கொடுப்பதாக இருந்தால் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த துவாவாக இருக்கும், அது பத்துவாவாக இருக்கும். அவனும் நாசமாகி அவனுடைய இரு கரங்களும் நாசமாகி அவனுடைய சொத்து செல்வங்களில் எந்த பிரயோசனம் இல்லை. கசப் சம்பாதித்தது மால் என்றும் சொல்கிறான், கசப் என்றும் சொல்கிறான், இரண்டு வித்தியாசம். பொருளாதாரத்தை சொன்னவன் மீண்டும் மா கசப் என்று சொல்ல தேவையில்லை. அந்த கசப்பு என்றால் என்ன, சம்பாதித்தது என்ன, அதுதான் அரசியல், அதுதான் செல்வாக்கு, அதுதான் பதவி, அதுதான் பட்டம், அதுதான் சமூகத்திலே ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு கௌரவம், சொசைட்டியில இருந்த ஒரு மதிப்பு, கசப சம்பாதித்துக் கொண்ட கௌரவம் பதவி பட்டம் அனைத்தும் அழியட்டும். சயஸ்லா நாரன், அவனுடைய பெயரிலிருந்தே ஒரு வகையான அந்த பெயரை உருவாக்கி அவனுடைய பெயரை கூட அல்லாஹ் கேவலப்படுத்துவதற்கு உன்னுடைய பெயரே நரக நெருப்போடு சம்பந்தப்பட்ட பெயர் என்று லஹப் என்ற அந்த நெருப்பில் நுழையட்டும். அவருடைய துணை பெயர் தான் அபு லஹப், நெருப்பு தணலின் தந்தை. அது எதை வைத்து வந்த பெயர், அவன் ஒரு ஆண் அழகன், அவன் ஒரு ஹன்சம், அவனுக்கு அழகை கொடுத்திருந்தான் அல்லாஹ், தனல் கட்டி கொண்டிருப்பான் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக, எல்லாமே அழியட்டும். கண்ணியமான ஒரே ஒரு வார்த்தை தான், அது பாரதூரமான வார்த்தை, அது அநியாயமான வார்த்தை, அது அபாயகரமான வார்த்தை. அல்லாஹ் அவருடைய குடும்பத்தை கேவலப்படுத்தி அவனோடு விட்டு விடாமல் மனைவியை இழுத்து ஒன்றாது அம்மாலத்தல் ஹசப், விறகு சுமக்கின்ற கீழ்ச்சாதி மனைவியையும் அல்லாஹ் நரகத்தில் நுழைகிறாள் என்று நுழைவாள் என்று சொல்லி முடிக்கிறான். அவருடைய கழுத்தில் நெருப்பால் விலங்கு மாட்டப்படும், கயிறு மாட்டப்படும் என்று ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி ஓதினால் நமக்கு நன்மை தருகிறான். ஓத ஓத அபூலஹபுடைய குடும்பத்துக்கு கேவலம் கிடைக்கிறது என்றால் இது பேச்சு சம்பந்தப்பட்ட அநியாயம். கண்ணியமானவர்களே, இது ஒன்று. இன்னொரு நபியை பார்த்து சொன்னான் அபுத்தர் என்றான். அபுத்தர், நபியர்களுக்கு ஆண் குழந்தைகள் சொல்கின்ற அளவு வளரவில்லை, பெண் குழந்தைகள் தான் வளர்ந்தார்கள், பிறந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள், வளர்ந்த ஆளாகவில்லை. கண்ணியமானவர்களே, அதை பார்த்து நபியிடம் சொன்னான், நீ அபுத்தர், நீ ஆண் சந்ததி இல்லாதவன், ஆம்பளப்புள்ள ராசி இல்லாதவன், இதை அல்லாஹ் பொறுக்கவில்லை. இன்று எத்தனை பேர் நமது கண்ணுக்கு முன்னால் பிள்ளை இல்லாத பெண்ணை பார்த்து மலடி 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 என்று சொன்னவர்களுக்கு இன்று பிள்ளை இல்லை. யாரை பார்த்து சொன்னார்களோ அவர்களுக்கு பிள்ளை பிறக்கிறது, சொன்னவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் தத்தளிக்கிறார்கள். அவர்களுக்கு மலடி என்று சொன்னது, அவர்களுக்கு மலடன் என்று சொன்னது உங்களை பழித்து விட்டது. கண்ணியமானவர்களே, வார்த்தையிலும் அநியாயம் இருக்கிறது. அபுத்தர் என்றான், அதை குர்ஆனில் நபி பதில் சொல்லவில்லை. நபி அவர்கள் பேசலாம், பத்வா செய்யலாம், சொந்த விடயத்துக்கு பத்வா செய்ய மாட்டார்கள். சொந்த விடயத்துக்கு பணி தீர்க்க மாட்டார்கள். பொதுவான சமூக விடயங்களுக்கு தேவைப்படும் பொழுது பத்வாக்களை செய்திருக்கிறார்கள். சமூகத்தை பாதுகாப்பதற்காக நபி அவர்கள் சொல்லி இருக்கலாம், யாருடைய சொத்துக்களை அழி, இவனுடைய பிள்ளைகளை சாகடி, இவனுக்கு பிள்ளை பிறக்காமல் மலடனாக்கிவிடு என்று நபி அவர்கள் பாவித்திருக்கலாம். பொறுமையோடு இருந்தார்கள். அநியாயம் செய்யப்படுகின்றவர்கள் பொறுமையாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அதை பார்த்துக் கொள்வான். அல்லாஹ் குர்ஆனில் மிக சின்ன சூரா, ஒரு வரியுடைய சூரா தான், ஆனால் பயங்கரமான சூரா. நபியோர்களுக்கு ஆறுதல் சொல்கிறான், உங்களுக்கு கௌசர் என்ற நீர் தடாகத்தை தர இருக்கிறோம், தர முடிவு செய்து விட்டோம், நீங்கள் இவர்களுடைய வார்த்தையை பார்த்து மனம் தளர வேண்டாம். அப்படி சொல்லி வந்து குர்பானியுடைய விஷயத்தை சொன்ன அல்லாஹ் முடிக்கிறான், இன்னஷானி அக்க, உங்களுடைய இந்த பரம விரோதி இவன் தான் ஆண் சந்ததி இல்லாதவன். அல்லாஹ் பதில் சொன்னான். பேச்சிலும் அநியாயம் இருக்கிறது, பேச்சாலும் தண்டிக்கப்படுவோம். இதைத்தான் சொல்ல வருகிறேன். மற்றவர்களோடு பேசுகின்ற வார்த்தைகளை அலந்து பேச வேண்டும். பேச முன்னர் நாவுக்கு நாவு நமக்கடிமை, பேசிய பின்னர் நாவுக்கு நாமடிமை என்று சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, இது பேச்சு சம்பந்தப்பட்ட அநியாயம், நமக்கு பலிக்கும். துறை சார்ந்த அநியாயங்களை முன்வைக்கின்ற பொழுது முதன்மைப்படுத்துவது எந்த துறையை என்றால், நீங்கள் எல்லோரும் 90% சகோதரர்கள் விடையாக சொல்வீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அதுதான் அரசியல் துறை. அரசாங்கம் மக்களுக்கு செய்கின்ற அநியாயம். கண்ணியமானவர்களே, இங்கு நான் அரசியல் பேச வரவில்லை. இஸ்லாத்தில் ஆட்சி முறைமை அநியாயமாக மாறுகின்ற பொழுது எப்படி முடிவு வந்தது, எப்படி கேவலம் வந்தது, இருட்டில் என்ன நடந்தது என்பதை அக்குவேர் ஆணிவேராக அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் போடுகின்ற விடயங்களை நான் இன்ஷா அல்லாஹ் முன்வைப்பேன். எல்லோரும் விழித்து விழிப்புணர்வுடன் தெளிவுடன் கேட்டுக்கொள்ளுமாறு மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அரசியல் அநியாயங்கள், இதற்கு நான் தற்காலத்திலிருந்து முற்காலம் வரைக்கும் இணைத்து சில விடயங்களை முன்வைப்பேன். மிக பொருத்தமான விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நான் முன்வைப்பேன். இதை மூன்றாக பிரிக்க வேண்டும். சர்வ வல்லரசு, சூப்பர் பவர், வல்லரசு ஏனைய நாடுகளுக்கு செய்கின்ற அநியாயம். அதனுடைய முடிவு என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, நவீன யுகத்தில் மிலேனிய யுகத்தில் இன்னும் என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை முன்வைப்பு. மூன்று காலங்கள், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். வல்லரசு, அதற்கு ஒரு துறை சீனியர் அண்ட் ஜூனியர், முன்னோர் பின்னோர், முதியவர்கள் மூத்தவர்கள் இளையவர்கள் பின்னோர், இரண்டையும் சான்றோடு இன்ஷா அல்லாஹ் முன்வைப்பு. அதுக்கு முன்ன சுருக்கமாக, இரண்டாவது ஒரு நாடு, ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி என்று வரும் ஒரு நாடு, ஒரு நாட்டை படாத பாடுபடுத்தியவர்களின் முடிவு என்ன, முற்காலம், பிற்காலம், எதிர்காலம். மூன்றாவது ஒரு பகுதி, ஒரு மாகாண சபை, ஒரு அல்லது ஒரு ஒரு நகர சபை, ஒரு நகர சபை, ஒரு சிறிய ஒரு பகுதி, ஒரு பிரதேசம், ஒரு 1000-2000 குடும்பங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுதி. இப்படியான துறைகளிலும் அநியாயம் செய்தவர்களுக்கு என்ன நடந்தது, அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு தற்காலத்தில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது, இப்படியாக இன்ஷா அல்லாஹ் முன்வைக்கலாம். முதலில் யாரை எடுப்போம், வல்லரசை எடுப்போம். உலகத்தை ஆட்டி படைக்கின்ற வல்லரசு, நீதித்துறையின் வாடையும் இல்லாத வல்லரசு, மனித உரிமைகள் கண்காணிப்பு குழுவே நாம் நியமித்ததென்ற மமதையில் ஆடுகின்ற வல்லரசு. இவர்கள் இப்பொழுது ஆடுகிறார்கள், பல 100 வருடங்கள், 1000 வருடங்களுக்கு முன்னர், 1000, 1800, பல வருடங்களுக்கு முன்னர் மிகப்பெரிய வல்லரசு ஆடினார்கள், ஆட்டத்தில் முடிவு காணவில்லை. யார் இந்த வல்லரசுக்கெல்லாம் சீனியர், நும்ரூத். நும்ரூதை விட பெரிய ஆட்சியாளர், உலகத்தை 4 பேர் ஆட்சி செய்தார்கள். இருவர் நல்லடியார்கள், இருவர் தீயவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நபி ரசூல், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், சூரத்துல் கஹஃப் வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய எத்தனையாம் ஜுசுவில் இருக்கிறது என்று கூட சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். 15 அந்த ஜுசுவில் இருக்கக்கூடிய சுபஹானல்லதி அஸ்ரா என்று ஆரம்பிக்கக்கூடிய ஜுசுவிலே அடுத்த சூரா தான் சூரத்துல் கஹஃப். இதை ஓதினால் தஜ்ஜாலிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இந்த சூறாவில் கடைசி பகுதியிலே அல்லது கடைசிக்கு கொஞ்சம் பிற்பகுதிகளிலே அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்ற ஒரு சம்பவம் இருக்கிறது. நீங்கள் அதை உலமாக்களிடம் விளக்கங்களை படித்து படிப்பினை பெற வேண்டும். குறிப்பாக இந்த ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் இந்த நபருடைய வரலாற்றை கால்மடித்து படிக்கத்தான் வேண்டும். வாழ்க்கையில் யாரிடமும் கால் மடிக்காவிட்டாலும் உலமாக்களிடம் நீங்கள் மடித்து படிக்கத்தான் வேண்டும். உங்களுக்கு சுவர்க்கம் வேண்டும் என்றால் ஜுல்கர்னை அழைக்கலாம். நபி அல்ல, ரசூல் அல்ல, இறைநேசர், ஆனால் பெரும் ஆட்சியாளர், முழு உலகத்தையும் வளம் வந்த ஆட்சியாளர், காலையில் கிழக்கு மாலையில் மேற்கு பயணித்தவர், கண்ணியமானவர்களே, நீதியான ஆட்சி, இரண்டு வல்லரசில் ஈடேற்றம் பெற்ற இருவர், அழிவுக்குள்ளாக இருவர் தான் நும்ரூத் புக்தேனசர். புக்தேனசர் அவனை பற்றி நான் விரிவாக சொல்லவில்லை. நும்ரூத் வல்லரசு, இன்று வல்லரசு என்ற பெயரில் ஆட்சி படைக்கிறார்களே, இவர்களுடைய முன்மாதிரி யார்? இவன் தான். என்ன நடந்தது? எப்படியான ஆட்சி? எதை செய்தாலும் மக்கள் செய்ய வேண்டும். எதை சொன்னாலும், என்ன கோரிக்கைகளை, என்ன வேண்டுகோள், என்ன கட்டளை சொன்னாலும் மக்களுடைய உரிமைக்கு இடமே கிடையாது. மக்களுடைய அந்த ஹியூமன் ரைட்ஸ் கிடையாது. பேசினால், அரசனை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்தால் ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கியவருடைய தலை வேறாக, உடம்பு வேறாக இருக்கும். அப்படியான பயங்கரமான ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி. ஆட்சி படைத்தான் எந்த அளவு கை வைத்தான் தெரியுமா? ஒன்றை சொன்னால் போதும், வரலாற்றை சொல்ல ஜிம்மாவுடைய பிரசங்கம் இடம் கொடுக்காது. அவனுடைய ஒரு விடயத்தை சொன்னால் சிறிய குழந்தை கூட விளங்கிக் கொள்ளும். பகுத்தறிவுள்ள ஐந்தாம் ஆண்டு நான்காம் ஆண்டு படிக்கின்ற பிள்ளை கூட அதை விளங்குகின்ற அளவுக்கு தெளிவு. கண்ணியமானவர்களே, மனித உரிமையில் எந்த அளவு கை வைத்தான் தெரியுமா? வல்லரசு என்ற ஒரே ஒரு காரணத்தினால் என்னை கட்டி கேட்க யாரும் கிடையாது. கட்டி கேட்பவர்கள் என்ற பெயரில் இருப்பவர்களும் நான் நியமித்தவர்கள். என்னை குற்றக்கூண்டில் நிறுத்த முடியாது. மனித உரிமை மீறல் என்ற பெயரில் என்னை யாரும் கைது செய்ய முடியாது. ஏன்? கைது செய்கின்ற அதிகாரிகளே என்னுடைய பொம்மைகள் என்ற திமிரில் ஆடினான். ஒருவர் மனைவியோடு போகின்ற பொழுது யார் என்று கேட்பான். மனைவி என்றால், இன்று இரவு உன்னுடைய மனைவி என்னுடைய அறைக்கு வர வேண்டும். ஏதாவது கொடுப்பனவுகள் எடுப்பதற்கா? இல்லை. எதற்கென்று உங்களுக்கு தெரியும், எல்லோரும் புத்திசாலிகள். இன்று இரவு உன்னுடைய மனைவி என்னுடைய அறைக்கு வேண்டும். கணவன் மறுத்தால் அதே நிமிடம் அந்த பெண் விதவை. அந்த அளவு மனித உரிமை மீறல். என்ன நடந்தது கண்ணியமானவர்களே? அல்லாஹ்வுடைய படை அணு ஆயுதம் அல்ல, அல்லாஹ்வுடைய படை சிங்கப்படை அல்ல, யானைப்படை அல்ல. யானைப்படை அழிப்பதற்கும் அல்லாஹ் பாவித்தது கொடிக்கற்களை, குருவிகளை. அல்லாஹ் நாடினால் காற்று மூச்சால் அழிப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள் கடைசி காலத்திலே, மூச்சுப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய எதிரிகள் எல்லாம் அணிந்து போவார்கள். மூச்சுத்தான் அவருடைய ஆயுதம். அல்லாவுக்கு அதுவும் தேவையில்லை. நமக்கு புத்திக்கு விளங்குவதற்கு அல்லா அப்படி ஒன்று செய்கிறான். மூச்சாவது போகிறது என்று. கண்ணியமானவர்களே, என்ன நடந்தது? ஒரு நொண்டி கொசு, ஒரு நொண்டி கொசு மூக்கால் அடைந்தது, மூளையை தென்னடைந்தது. எந்த மூளையை பயன்படுத்தி மக்களுக்கு அநியாயம் செய்தானோ, அத்துமீறல் செய்தானோ, மக்களுடைய சொத்துக்களை சூறையாடினானோ, சிறுபான்மையினருக்குள்ளே மூட்டிவிட்டு அந்த நாட்டுடைய வளங்களை எல்லாம் சுரண்டினானோ, அப்படியான அந்த அநியாயக்கார வல்லரசனை சந்திப்பதற்கு அல்லா பாவித்த ஆயுதம் நொண்டிக்கொசு. மூணடி கங்கால் பறந்தால் கண்ணுக்கு விளங்காது. கண்ணியமானவர்களே, மூளை அரிக்க தொடங்கியது. அதனாலோ தெரியாது, உலகத்தில் பிரபலியம் பெற்ற அநியாயக்காரர்களுக்கெல்லாம் மூளையிலே கோமா ஏற்படுவது. அந்த மூளையை பாவித்து தானே அநியாயம் செய்தால் பைத்தியகாரன் போன்று மாறி சாகு என்று அல்லாஹ் பைத்திய நிலைமைக்கு எத்தனை பேர் மாற்றி இன்று படுக்கையில் பைத்தியகாரர்களாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீடியாவுக்கு வராது. ஏன் தெரியுமா? அவர்கள் செத்த பிறகுதான் வெளியாகும். மீடியா அவர்களுடைய கட்டுப்பாட்டில். மனநோய் பிடித்து விட்டது சிலருக்கு தற்காலத்தில் இந்த நிமிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வர இருக்கிறது. சுவையான செய்திகள். புத்திசாலிகள் விளங்கும். எந்த நாட்டில் எந்த ஊரில் என்று சொல்ல தேவையில்லை. தெளிவாக விளங்குகின்ற நாடு, மிக நெருக்கமாக இருக்கின்ற தகவல். கனிமணலே அறிக்க தொடங்கியது. வருத்தம் தாங்க முடியவில்லை. ஏற்கனவே அரசரை முத்தமிடுவதற்கும் மண்டியிடுவதற்கும் செருப்பை தூக்குவதற்கும் ஆயிரம் பேர் முத்துக்கால் இருப்பதற்கும் வேண்டிய வேலை செய்ய தயார். கண்ணியமானவர்களே, அந்த தண்டனை பல வைத்தியர்களிலே வைத்தியம் செய்தும் பலிக்காத தண்டனை. ஏன்? நோயை கொடுப்பவனும் அல்லா, சிபாவை கொடுப்பவனும் அல்லா. எந்த நாட்டில் ஆபரேஷன் பண்ணினாலும், எந்த டேப்லெட்டை குடித்தாலும் அல்லாஹ் நாடாமல் சுகம் கிடைக்காது. இது ஈமான், இது யக்கீன், இது நமது கலிமாவுடைய உயர்தரமான உன்னத நோக்கம். அது நம்ரூதில் காட்டுகிறான் அல்லாஹ். உலக அரசன், உலகத்தில் பிரசித்தி பெற்ற டாக்டர் மாதிரி இல்லையா, வேண்டிய டாக்டர் ஆயிரம் என்ன லட்சம் டாக்டர் ஒரே அடியாக வைத்தியம் செய்வார். செய்தார், பலிக்கவில்லையே. நோயை கொடுத்தவன் அல்லாஹ், ஷிபாவை கொடுக்க வேண்டியவனும் அல்லாஹ். வீட்டில் என்ன அபிப்பிராயம், வருத்தம், தாங்க முடியவில்லை, குறைக்கிறான், சதறுகிறான், பதறுகிறான். எல்லாரும் செருப்பை தூக்கி வரிசையில் நிற்கிறார்கள். என்னப்பா உங்களுடைய செருப்பை கையிலேந்தி வரிசை நிற்கிறீர்கள்? இல்லை, ஒரு டாக்டர் எமது மாமன்னருக்கு அந்த வருத்தம் நிற்க வேண்டும் என்றால் செருப்பால் அடிக்குமாறுதான் சொல்லி இருக்கிறார். மன்னருடைய வருத்தத்திற்கு செருப்படி கொடுப்பதற்கு நிற்கிறோம். எங்கே வல்லரசின் முடிவு? செருப்படி. இதை நவீன கால நிகழ்வோடு இணைப்பதற்கு எனக்கு உள்ளம் தூண்டுகிறது. அதுதான் நமது தற்கால வல்லரசோடு இருக்கிறான். ஏரை சொல்லச்ச வேண்டும், புனிதமான இடத்தில் அசுத்தம் ஏற்பட்டுவிடும், எல்லோருக்கும் தெரியும். தற்கால வல்லரசு ஆட்சி படைக்கிறான், அல்லாஹ் அவனுடைய நாட்டை ஆட்சி படைக்கிறான். பெரும் வெள்ளங்கள், பெரும் அழிவுகள், நெருப்புகளும், பூகம்பங்களும் கனிவானவே. அந்த வல்லரசு, அந்த வல்லரசை கொடூர் ஆட்சி செய்த ஒருவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான், ஆட்சியில் இல்லை. நமது முஸ்லிம் நாட்டிலே கண்ணிவன் எந்த ஈராக்கிலே ஷியா சுன்னி என்ற பெயரில் மூட்டிவிட்டு, எந்த பாகிஸ்தானிலே ஷியா சுன்னி என்ற பெயரில் மூட்டிவிட்டு, எந்த யமனிலே கோத்திர மோதல்களை மூட்டிவிட்டு, என்னென்ன சிறுபான்மை இனத்துக்குள்ளே சிறிய சிறிய மார்க்க கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றனவோ அதை யுத்தமாக மாற்றிவிட்டு, தொட்டிலையும் மாற்றிவிட்டு, சில்லையையும் நோண்டிவிட்டு, ஆயுதங்களை விற்று பிழைக்கின்ற அந்த கேவலமான வல்லரசு, அந்த நாட்டை கொடுங்கோலாட்சி செய்த ஒருவன் ஈராக்கிலே, பலஸ்தீனிலே, சூடானிலே, தெக்னியாவிலே, சோமாலியாவிலே, ஆப்கானிஸ்தானிலே, ஏன் நமது நாட்டிலும் முயற்சிகள் மிக பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வல்லரசை ஆட்சி படைத்த ஒருவன் நமது ஈராக்கிலே மீடியாக்காரர்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு மீடியாக்காரன், உண்மையான ஈமானிய உணர்வுள்ளவன், இஸ்லாமிய பற்றுள்ளவன், ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் தன்னையும் தன்னுடைய இஸ்லாத்தையும் விற்காத, நயவஞ்சகத்தனம் இல்லாத சுதந்திரமான ஒரு மீடியாக்காரன் தன்னுடைய ஷூவை, தன்னுடைய பாதணியை கலட்டி அந்த வல்லரசை ஆட்டி படைத்தவனுக்கு அடித்த வீடியோ கிளிப்பை பார்க்காதவர்கள் குறைவு. நும்ரூதை போன்று ஆட்சி செய்தவனுக்கும் செருப்படி. நவீன யுகத்தில் இன்னும் படை இருக்கிறது, பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இதே கசப்பான நிகழ்வு நமது அண்டை நாடு, பேரளவில் முஸ்லிம் என்ற பேரளவில் இருந்தவன் நாடுகளாக இருந்தாலும் ஆட்சியாளன் கொடுங்கோலன் கூடிய சீக்கிரத்தினுடைய ஆட்சிக்கு முடிவு வந்தது பேர் சொல்ல தேவையில்லை, தெரியும். எல்லோரும் ஊடகங்களோடு தொடர்புள்ளவர்கள், கண்ணியமானவர்களே, முஸ்லிம் என்ற பெயரில் வாழ்ந்த ஒரு கொடுங்கோலன், எத்தனை உலமாக்களை கொன்றவன், எத்தனை மதரசாக்களுக்கு குண்டுகளை போட்டவன், எத்தனையோ மஸ்ஜிதுகளை இரத்தக்கரையாக்கியவன் பேர் முஸ்லிம் தான். அவனுடைய உள்ளமும் அவனுடைய செயலும் யூத கிறிஸ்தவர்களை போன்றிருந்த ஓர் ஆட்சியாளன் இன்றிலிருந்து ஒரு வருடத்துக்குட்பட்ட காலத்திலே ஒரு லோயருடைய கையால் சபையில் செருப்படிப்பட்ட இனிப்பான வரலாறையும் மிக சமீபத்தில் நாம் கொண்டிருக்கிறோம் என்றால், வல்லரசு என்ற பெயரில் உலகை ஆட்டி படைப்பவர்களுக்கு இறுதியில் கேவலம் இல்லாமல் மரணம் வராது என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். கனிமடமே, இந்த துறையில் தற்காலம் வல்லரசு முடிந்துவிட்டது. இன்னும் பேசலாம், புத்திசாலிகள் சொத்து காட்டினால் போதும். இரண்டாவது, ஒரு நாடு, இதுதான் நமது தேவை. நாம ஒரு நாடு, ஒரு நாட்டை பற்றி பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நமது நாட்டை பற்றி பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். வல்லரசை பற்றி பேசிவிட்டோம். ஒரு நாடு, இதற்கு யார் பலர் இருக்கிறார்கள். ஒருவரை எடுப்போம், எல்லோருக்கும் தெரிந்தவர், அவர்தான் ஃபிரௌன். அவர்தான் என்பது கண்ணியத்துக்கு அல்ல, ஒரு நபர் என்பதனால் அவன் தான் ஃபிரௌன். கண்ணியமானவர்களே, அவன் யார், அவனுடைய ஆரம்ப நிலைமை என்ன? அவன் பணத்தை மறந்தான். ஆட்சி கிடைத்தவுடன் சந்திரமண்டலத்திலிருந்து கீழே விழுந்ததாக இன்று சாதாரண மந்திரிமார்களும் அமைச்சர்மார்களும் நினைக்கிறார்களே, நான் இந்த மூதூரில் பிறந்தவன் அல்ல, நான் சந்திரமண்டலத்திலிருந்து அப்படியே விழுந்து மலை தண்ணீரில் உடைந்து கஸ்தூரியால் படைக்கப்பட்டவன் என்ற உணர்வில், மக்களை மதிக்காமல், மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றாமல், ஏசி ரூமிலே, ஏர் கண்டிஷன் ரூமிலே காலுக்கு மேல் காலை போட்டுக்கொண்டு சுகண்டி அனுபவிக்கிறார்களே, பிச்சையில் வந்தவர்கள், மக்கள் பிச்சையில், அவர்களுக்கு ஒரு பாடம். பணத்தை மறந்தான். கபிரிஸ்தானில் காவல்காரன், கடும் கட்டளையிலே கடும் போக்குள்ளவர். யாருடைய ஜனாசா வந்தாலும் கட்டணம் இல்லாமல் அடைக்க விட மாட்டான். அவரை கண்டிப்பை பார்த்து அரசன் அரசியலுக்குள் எடுத்தான். நல்ல ஸ்ட்ரிக்ட் ஆனவன். பழையங்கிழமை கபிரிஸ்தான் எப்படி கேவலம்? கபிரிஸ்தானை காவல்துறை செய்வதே ஒரு கேவலம். அல்லாவுக்காக அல்ல, பணத்துக்காக. இல்லாவிட்டால் கபர் தோன்றுவோருக்கு சுவர்க்கத்தில் மாளிகை கிடைக்கும். அதில் பணத்துக்கு கபர் தோன்றுவது அல்ல. நமது ஊரில் ஒரு மையத்தை நான் தோன்றுவேன், எனக்கு சுவர்க்கத்தில் மாளிகை ஹதீஸ் இருக்கிறது. கேள்விப்படாத ஹதீஸா இருந்தாலும் ஹதீஸ் இருக்கிறது, நமக்கு தெரியாது. கனிமானவர்களே, எந்த அளவுக்கு கேவலம்! அடக்கிய அந்த காலத்திலே சுனாமி என்று பார்க்காமல் ஜனாசாவை தூக்கி ஒதுக்க வேண்டியவர்கள், ஓரமாக்க வேண்டியவர்கள், பெண்களுடைய நகைகளை அகற்ற முடியாத பொழுது விரலை வெட்டி திருடைய கேவலமான பிறவனுடைய பரம்பரையும் நாம் கண்டிருக்கிறோம். பெண்களுடைய நகைகளையும் அதையும் எக்ஸிரம் பட்டு இரத்தம் அடைந்து ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டிய அந்த நபருடைய பேசையும் போனையும் திருடுகின்ற பிறவனுடைய பரம்பரை இந்த காலத்திலும் இல்லாமல் இல்லை. கபரை தோண்டி மையத்தோடு வந்த பொருட்களை திருடுவார். கேவலம், அந்த கேவல நிலைமையை மறந்தான். நான் சந்திர மண்டலத்திலிருந்து விழுந்தவன் என்று ஆட்டி படைத்தான். ஒரே நாடு ஈஜிப்ட், மிசர், எகிப்த், மூன்று முறை நாடுதான். ஆங்கிலத்தில் ஈஜிப்ட், தமிழிலே எகிப்த், அரபியிலே மிசர், ஒரு நாடு. என்ன இந்த கலரப் பண்ணுகின்ற இந்த ஆக்ஷன்? இது ஃபிரௌன் உயர்த்திய, இப்படி உயர்த்தவில்லை, அந்த வார்த்தை அப்படி இருந்தது. உயர்த்தி இருப்பான் கண்டவர்களுக்கு தான் தெரியும். நன்றிமணலே, இது இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தவுடன் உயர்த்திய ஆக்ஷன். உயர்த்தாவிட்டாலும் அந்த வார்த்தை, நான் சிறந்தவன், ஆதம் சாதாரணமானவர். கண்ணிமணர்களே, இந்த பிறவன் அலைசலை முழுக்க மிசுர் முதலாவது அவருடைய சேலஞ்ச் என்று சொல்கிறார்கள். என்னுடைய நாடு, ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி, அப்பே அப்பே ரட்டை. அப்பே ரட்டை என்பது நீ பேசுவதல்ல, பிறவன் போன்று பேசுகிறாள். நீ பேசினால் நீயும் ஒரு குட்டி பிறவன், பேசியவர்களுடைய முகவர் இல்லை என்று. அலைசலை முழுக்க மிசுர் மிசுருடைய ஆட்சி என்னுடைய கையில் இல்லையா? வஹாதிகில் அன்ஹார் தஜ்ரிமின் தாஹி, என்னுடைய இந்த கடல், சமுத்திரம், நதி, குளம், ஆறு என்னுடைய கட்டுப்பாட்டில். சுருக்கம் என தெரியுமா? ஆற்றையும் குளத்தையும் பார்த்து பெருமை அளிக்கவில்லை. எகிப்துடைய பிறதான வளம் நீங்கள் படித்திருப்பீர்கள் வரலாற்றிலே, நீர்வளம். அந்த நீல் நதி, நைல் நதி என்று சொல்வோம், நீல் நதி, உச்சரிப்பு நீல் என்பது பொருத்தமாக இருக்கும். அந்த நீல் நதிதான் வளம், பிறதான பொருளாதார வளம். விவசாயம் அதுக்கு மிக முக்கியமான வளம். அந்த நீர் வளம் என்னுடைய கையில், நான் என்னுடைய இனத்துக்கு மாத்திரம்தான் சேவை செய்வேன். எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மாத்திரம்தான் பாதை போட்டு கொடுப்பேன். எனக்கு வாக்களிக்கின்ற ஊர்களுக்கு மாத்திரம்தான் நீர்ப்பாசனம் செய்வேன். எனக்கு வாக்களிக்கின்றவர்களுக்கு மாத்திரம்தான் நான் மின்சார உதவி செய்வேன். எனக்கு வாக்களிக்கின்றவர்களுக்கு மாத்திரம்தான் நான் உத்தியோகம் வழங்குவேன். எனக்கு வாக்களிக்கின்றவர்களுக்கு மாத்திரம்தான் எனது நாட்டில் தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்ற சுயநலமான சுவேசமான உணர்வோடு ஆட்சி செய்தார். சிறுபான்மையினர்கள், பனூ இஸ்ராயில்கள், இன்று நாம் நமது நாட்டில் முஸ்லீம்கள் யார் என்று அல்லாஹ் காட்டினால் முஸ்லீம்கள். நமது நாடு என்ன நாடு? முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய நாடு. எவருடைய பேச்சை கேட்டும் நாம் சவுதிக்கல்ல, சந்திர மண்டலத்தில் இலவசமாக இடங்களை தான் போக மாட்டோம். இலங்கையை விட்டு விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல கால் வைத்த நாடு நமது நாடு. ஆனால் ஆயுதம் தூக்க மாட்டோம், இபாதத்துகள் ஈமான் அமல் மூலம் தான் அடைவோம். கண்ணியமானவர்களே, ஃபிரௌன் ஆட்சிப்படைத்தான். இதெல்லாம் என்னுடைய கட்டுப்பாடு. தஜ்ரி மின் தஹ்தி, நீங்கள் பார்க்கவில்லையா? இப்படி ஆட்சி என்ன நடந்தது? எந்த அளவு கை வைத்தான் கண்ணியமான? ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிள்ளை, ஒரு ஆண் குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காக அந்த பிள்ளையை மடியில் வைத்து ஆட்டிக்கொண்டே பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்று குவித்தான். சுயநலம், நான் தான் பரம்பரை பரம்பரையாக ஆட்சி செய்ய வேண்டும். என்னுடைய மகன், அதுக்கு பின்னர் இரண்டாவது மகன், அதுக்கு பின்னர் மூன்றாவது மகன், அதுக்கு பின்னால் சகோதரர்களுடைய தொடர், சகோதரர்களுக்கு பின்னால் அவர்களுடைய பிள்ளைகள் என்று பரம்பரை பரம்பரையாக சிலர் கனவு கண்டு இடையிலே கண்ணீர் சொத்து விழுந்து மிளித்து கனவு அரைவாசியில் முடிந்தது போன்று சிலருக்கு முடிந்திருக்கிறது கனவு. அது பகல் கனவு, அது பலிக்காது. அல்லாஹ் நாடினால் தான் பலிக்கு. கண்ணியமானவர்களே, ஆட்டிப்படைத்தான். பிள்ளை கர்ப்பிணியா, பிரசவமா? வைத்தியர் போக முன்னர் ஆயுத கொடை போய்விடும். பிரசவம் பார்க்கின்ற வைத்தியர் போக முன்னர், மகப்பேற்று வைத்தியர் போக முன்னர் ஆயுதப்படை போகும், கோடாளி போகும், மண்வெட்டி போகும், பக்கத்தில் இருக்கும், அவசரமாக பெற்றடு. என்ன குழந்தை? தாய்ங்க. பிள்ளை பிறந்தவுடன் கண்ணியமானவர்களே, முதலாவது தாயுடைய மார்பகத்திலிருந்து ஒரு மிடர் பால் அருந்த முன்னர் அந்த குழந்தை ஜனாசாவாக மாறியது. இன்று ஈராக்கிலே, பலஸ்தீனிலே, ஆப்கானிஸ்தானிலே கண்ணியமானவர்களே, எத்தனை குழந்தைகள், எத்தனை சிற்றுயிர்கள், எத்தனை வயோதிபர்கள், எத்தனை முதியவர்கள், எத்தனை நோயாளிகள் இன்று கதறுகிறார்கள் அரை குறையாக உடம்பு. யாருடைய அநியாயம் தெரியும் கண்ணியமானவர்களே? அதுபோன்று நமது நாட்டிலும் கண்ணியமானவர்களே, இங்கு நான் எவனுக்கும் பயப்படாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து, இவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே நாங்கள் மிம்பர்களிலே சுதந்திரமாக அல்லாஹ்வுக்காக பேசினோம். இவர்களுடைய தோல்விக்கு பின்னர் அதை விட சுதந்திரமாக அல்லாஹ்வை நம்பி நாங்கள் பேசுவோம். ஏன் சிரமம் கொண்டு ஆட்சி செய்தார்கள் கண்ணியமானவர்களே? அப்படி ஆட்சி செய்தால் குழந்தைகளை கொண்டால் மூசாவை அவனே வளர்த்துக் கொண்டு உள்ளே ஒரு எதிரி இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளாமல் மந்த புத்தியில் அல்லாஹ் ஆக்கினான். அநியாயக்காரர்களுக்கு மந்த புத்தி ஏற்படும், கூட இருப்பவன் விரோதியா நண்பனா என்று தெரியாமல் போய்விடும். அந்த அளவு சைத்திய நிலைமைக்கு அல்லாக்குவான், புத்தி வேலை செய்யாது. உள்ள ராடல்களிலே உள்ள திருமணம் பிடிபடும், குடும்பத்துக்குள் இருக்கின்ற எதிரிபடாது. அப்படி நடந்து முடித்தலை நடக்க இருக்கிறது. என்ன நடந்தது? ஆட்சி படைத்தார். இறுதியில் என்ன? எந்த கடலை காட்டி நீல் நதியில் அல்ல, மூழ்கடிக்கப்பட்டது நதியில் அல்ல, தவறான கருத்து, கடலில் சகரத்தினோபில்யம் கடலில் மூழ்கடித்தோம். எந்த கடல் என்னுடைய கட்டுப்பாடு என்று மமலை கொண்டான கர்வம் காட்டினானோ அந்த கடலுக்குள்ளே அல்லாஹ் மூழ்கடித்து விட்டு சூரத்து துஹானிலே அழகான முறையில் அவர்களுடைய கேவலமான நிலைமையை அல்லாஹ் வர்ணிக்கிறான். மிக பொருத்தமாக இருக்கிறது தற்கால ஆட்சியாளர்களுக்கும். சிராவுடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் அழித்து விட்டு சொல்கிறார், கம் தரக்கு மின்ஜன்னாத்தின், எத்தனை தோட்டங்கள், எத்தனை துறவுகள், எத்தனை நீர் ஊற்றுக்கள், அதை விட்டுவிட்டு கடலுக்குள்ளே சடலமாக இருக்கிறார்கள் வாருங்கள் என்று சொல்லலாம். எவ்வளவு தாம்பிகங்கள், நாட்டில் உள்ள எத்தனை தென்னந்தோட்டங்கள், எத்தனை கடல் பிரதேசங்களுடைய கட்டிடங்கள், எத்தனை ஹோட்டல்கள், எத்தனை ரெஸ்டாரண்டுகள், எத்தனை கெஸ்ட் ஹவுஸ்கள், எத்தனை சூதாட்ட விடுதிகள், எத்தனை சாராய கடைகள், எத்தனை எத்தனை கிலோ ஹெரோயின்கள். இந்த தொழிலையெல்லாம் விட்டு விட்டு அல்லாஹ் பறித்து விட்டானே என்று அந்த ஆயத் இங்கும் பொருந்துகிறது. கரீம், எவ்வளவு அந்த எங்கு போனாலும் மாண்புமிகு, அதிமேதகு, கௌரவ அந்த பதவி பட்டம் வருவதாக இருந்தால் 2 மணி நேரத்துக்கு முன்னரே பாலை மூடிவிடும். கட்பிணி பெண் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும், முடியாது, தலைவர் போக இருக்கிறார், இப்பொழுதும் பாத்ரூமில் குளித்துக் கொண்டிருக்கிறார், பாலை மூடிவிட்டது. பாத்ரூமில் குளிக்கும் பொழுதே பாலை மூடப்பட்டுவிடும். எத்தனை பேர் சீரியஸா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும், இல்லை, தலைவர் பயணம் போக இருக்கிறார், பாலை மூடப்பட்டு விட்டது, செய்ய வழி இல்லை, அங்கு எத்தனை பேர் மரணம், இப்பொழுதுதான் அவர் கட்டிலிருந்து தன்னை கசத்துகிறார். இப்படியா நடிகாயம் கண்ணியமானவர்களே? விவசாயங்கள், பூமிகள், எத்தனை ஊர்களுடைய வயல்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு விட்டது, எத்தனை வயல்களுடைய வருமானங்கள் விவசாயிகளுடைய முழங்காலுக்கு கீழே விளையாடித்து கரிக்கப்படுகிறது. இல்லீகல், ஆனால் லீகலாக, சட்ட விரோதம், ஆனால் அவர்களுடைய பார்வையில சட்டப்படி விவசாய பயிர்களை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். என்ன இன்பம், சொந்தமான விமானம், சொந்தமான ஹெலிகாப்டர், சொந்தமான குளிரூட்டப்பட்ட வாகனம், சொந்தமான குளிரூட்டப்பட்ட பஸ்ஸுகள், சொந்தமான எத்தனையோ கட்டிடங்கள், உலகத்தை அவர்களுக்கு சொர்க்கம் போன்றதுதான் நல்லா சொல்கிறான். சொர்க்கமாகவே மாற்றி அதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் பறித்து விட்டானே என்று அங்கு சொல்கிறான். குரான் எப்பொழுதும் எங்கும் கியாமத்து நாள் வரைக்கும் குரான் பொருந்தும், இந்த காலத்துக்கும் பொருந்துகிறது, சிறுவனை போன்ற ஆட்சி செய்தவர்களுக்கும் பொருந்துகிறது. எனவே கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் இப்படி அல்லாஹ் சூரத் துஹானை சொல்லிக் கொண்டு போகிறான். இப்படியான தண்டனையை அனுபவித்துக் கொண்டு ஆட்சியாளர்கள் முடிவுப்படுத்தார். சிறிய பிரதேசத்தில் அபூஜகல் இருக்கலாம், அந்த அபூஜகல் யார்? ஒரு நகரசபை, ஒரு என்ன இப்படியான சிறிய பிரதேசத்தில் அநியாயம் செய்கிறவர்கள் அபூஜகல். மக்கா மதீனாவுக்குள் தன்னுடைய ஆட்சி படாத பாடுபடுத்தினான். சிறுபான்மையினருக்கு தேவஸ்தானம் கிடையாது, சிறுபான்மையினருக்கு மதஸ்தானம் இருக்க முடியாது, சிறுபான்மையினருக்கு மனஸ்தானங்களை கட்ட முடியாது. கட்டினால் உடைப்போம், கட்டி முடிக்கும் வரை பார்த்துக் கொண்டிருந்து முடிந்தவுடன் உடைப்போம். சிறுபான்மையுடைய மசிதிக்குள்ளே அசுத்தமான இரத்தங்களை போடுவோம், சிறுபான்மையுடைய மசிதிக்குள்ளே சாராய போத்தல்களை போடுவோம். சிறுபான்மையினுடைய ஏன் அல்லாஹ்வுக்கு எதிராகவே ஆர்ப்பாட்டம் போவோம். சின்னத்திலே பதிய வேண்டிய சாதனை அல்லாஹ்வுக்கு எதிராகவே ஆர்ப்பாட்டம் செய்த முனைப்புடன் செயல்பட்ட மிக தைரியமான ஒரு நாள் என்றால் நமது இலங்கை தீபகற்பம். கண்ணியமானவர்களே, அல்லாவை ஒரு உருவம் செய்துவிட்டு நாங்கள் அல்லாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் என்று அல்லாவோடு மோதியவர்கள் என்று அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அழிவின் பக்கம் காலை எடுத்து வைத்து விட்டார்கள். அழிவு தான் இதற்கு பின்னர் இன்ஷா அல்லாஹ் என்ன அபூஜரம் செய்த வேலை, அவனும் பிறவன் தான். நான் சொன்னேனே, நான் எதையும் என்னுடைய சொந்த கருத்தாக முன்வைக்கவில்லை. யார் பிறவனுடைய வேலை செய்கிறார்களோ அவர்கள் பிறவன் என்பதற்கு நான் இப்பொழுது ஆதாரத்தை முன்வைக்கிறேன். சொன்னார்கள், அபூஜகல், இந்த உம்மத்துடைய ஃபிரௌன், என்னுடைய சமுதாயத்தின் ஃபிரௌன் அபூஜகல் என்றார்கள். அப்ப ஃபிரௌனை போன்று வாழ்ந்தவனுக்கும் ஃபிரௌன் பட்டம் சூட்டலாம். எனவே அபூஜகல் என்ன செய்தான், சொல்லுகின்ற பொழுது ஒட்டக குரலை கொண்டு வந்து போடவில்லை அசுத்தத்தை, அதை போன்றுதானே நான்கு கால் இறைச்சியை கொண்டு வந்து வைத்தார்கள் மசிதிக்குள்ளே. அவ அபூஜகளுடைய வேலை இல்லையா? அது கேட்கிறேன். அங்கே ஃபிரௌன் அவன் செய்தான், மூசாலை சிலாதி தொலைவிடவில்லை. சில காலங்கள் மூசாலை சிலாத்துக்கும் சிறுபான்மையினருக்கும் வெளியே இறங்க முடியவில்லை. ஏன், நாம் கூட இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னர் கல்லனால் எத்தனை தராவி பாழாக்கப்பட்டது, எத்தனை தராவி கிரீஸ், அது ஜின்னா, அது பிசாசியா, அது மோகினியா, அது கழுதையா, குரங்கா, இல்லை, ஆறறிவுள்ள பயிற்றுவிக்கப்பட்ட மனிதர்கள், அரசாங்க அங்கீகாரம் பெற்றவர்கள், அரசாங்க அங்கீகாரம் பெற்ற பகுத்தறிவுள்ள பெரியர்கள், பகுத்தறிவுள்ள அயோக்கியர்கள், அரசாங்கத்தால் தூண்டப்பட்டவர்கள், தற்போதைய அல்ல கடந்த கால. எவனுக்கும் பயப்படாமல் அல்லாஹ்வுக்காக நான் சொல்கிறேன், அங்கீகாரம் பெற்ற திருடர்கள். ஏன் கலைநோக்கம், அது நமக்கு தெரியும். ஒன்று கொள்ளை, இன்னும் ஒன்று கொலை, இன்னும் ஒன்று முஸ்லீம்களுடைய நிலைமைகளை என்ன உழவு பார்ப்பது. நாங்கள் வீட்டுக்குள் பாயும் பொழுதும் எந்த ஆயுதத்தை தூக்குகிறார்கள், ஆயுதம் இருக்கிறதா இல்லையா? எத்தனை மசிதிகள் பாழடைந்தன, பெண்கள் மசிதிக்கென்று வருவதே நோம்பில், அதையும் கிரீஸை போட்டு போட்டு கிரீஸில் வலிவு செல்வது போன்று பெண்களை வலிக்க விட்டார்கள். என்ன நடந்தது, என்ன சாதித்தார்கள்? இப்பொழுது கிடைத்திருக்கிறது வெற்றி. கண்ணியமானவர்களே, பேசிக்கொண்டே போகலாம். அநியாயம் அழியும், அநியாயம் யார் செய்தாலும் அழியும், அநியாயக்காரனும் அழிவார். ஒரு கவிஞர் சொல்கிறார், ஒரு கவிதை சொல்கிறேன், அநியாயம் இருக்கிறது அதை அல்லாஹ் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டான், நிலைக்க செய்ய மாட்டான். அழகான கவிதை, குரானாயத் அதிசல ஏராளமாக இருக்கிறது, சொன்னால் நேரமிடம் கொடுக்காது. கண்ணியமானவர்களே, அந்த கவிதை சுருக்கம் வந்திருக்கிறேன், எல்லா அநியாயக்காரனுடைய முடிவும் மிக கீழ்த்தரமான அழிவென்று அவர் கவிதை முடிக்கிறார். எனவே நான் சொல்லி வந்த விடயம், அபூஜஹலுக்கு என்ன நடந்தது, சிறு பிள்ளைகள் அல்லாஹ் அளித்தான். அபூஜஹல் யார் என்றே தெரியாது, மாவீரன், மயிலிறகுகளால் அவருக்கு நிழல் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பதிலே சொல்லி குதித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஆயுதம், ஆயிரம் பேர் இருக்கிறோம், நாம் பெரும்பான்மை, நாம் ஆயுதபாணிகள், அரசாங்கம் ஆட்சி எம்முடைய கையில், நாம் மக்களை உடைப்போம், தகர்ப்போம், நாம் சிறுபான்மையுடைய வியாபார தலங்களை நெருப்பு வைப்போம், வியாபார தலங்களை கொள்ளையடிப்போம், பெண்களுடைய பர்தாவை கலட்டுவோம், ஹலாலை இல்லாமலாக்குவோம், ஏன் முஸ்லீம்களுடைய அடையாளங்களை இல்லாமலாக்குவோம் என்று கொந்தளிப்பார்கள். அது நுரை போன்று, நுரை கீழே போகும், நுரை கூடிய சீக்கிரம் அது பாரம் இல்லாதது. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு துறையிலேயே விடயங்களை முன்வைத்து விட்டேன். எனவே அநியாயம் பலிக்கும். கடைசியாக ஒரு நிமிடம், ஒன்றரை இரண்டு நிமிடங்கள், இது பெரிய தலைக்கும். எனக்கு நூறு மனுஷியாளம் தந்தாலும் பேசுவதற்கு தகவல் இருக்கிறது. இது ஜும்மா பிரசங்கம், வருவதே சிலர் மன்னிக்கவும் இக்காமல் சொல்லும் பொழுதுதான். அப்படி என்றால் எப்படி சுருக்காமல் சுருக்கத்தான் வேண்டும். நீங்கள் தாமதித்து வருகிறீர்கள் என்பதற்காக எனக்கு இரண்டு மணி நேரம் பேச முடியாது, சொல்லிவிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நான் கடைசியாக ஒரு இரண்டு நிகழ்வுகளுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் ஊழல் செய்பவர்களும் பிரின்சிபல் மாறும், டிரெக்டர் மாறும், பெரிய அரசியல் பதவியில் இருப்பவர்களும் தான் கண்டிக்கப்படுவார்கள் என்று நாம் எல்லாம் சற்று உற்சாகப்பட்டு விட்டோம். இல்லை, அநியாயம் மூடை தூக்குவன் செய்தாலும் பழிக்கும், ஆட்சி செய்பவன் செய்தாலும் பழிக்கும். அதுக்கு இரண்டு நிகழ்வு, மேலுறுப்பு கீழுறுப்பு.
எந்த துறையில் யாருக்கு எங்கு அநியாயம் செய்கிறோமோ அங்கு தண்டனை வரும். ஆட்சி அரசாங்கத்தை வைத்து அநியாயம் செய்தால் ஆட்சி காலம் மீதம் இருக்கும், உன்னுடைய ஆயுள் முடிந்துவிடும். காலம் இருக்கும், இன்னும் சில வருடங்கள் இருக்கும். உடைய பெரேட்டத்தனம், உடைய பேராசை, உடைய நப்பாசை உடைய ஆட்சியில் ஆட்சியின் ஆயுளை குறைத்துவிடும். என் அநியாயக்காரன் நினைத்திருக்க முடியாது. கண்ணியமானவர்கள், மேலொரு பெண்ண ஹப்பாப் ரதியல்லாஹு, நான் எல்லோருக்கும் பொருத்தமான உதாரணம் ரெண்டை முன் வைக்கிறேன். ஹப்பாப் ரதியல்லாஹு அல்லாஹ்வுடைய இறைநேசர் சஹாபி, இவர் ஒரு பெண்ணிடத்தில் அடிமையாக இருக்கிறார். நான் என்ன சொல்லுகிறேன், எங்கு யாருக்கு அநியாயம் செய்கிறோம் அங்கு தண்டனை வரும். நமக்கு அது 10 வருடத்துக்கு பின்னர் வரலாம், அது ஏன் 20 வருடத்துக்கு பின்னர் வரலாம், வரும். அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவருடைய கண்ணீரை துடைக்காத வரை வரும். பொருளாதார ஏமாற்றமா, கடனா, கொடுக்கல் வாங்கலா, எல்லோரும் கொடுக்கல் வாங்கல செக்கை ரிட்டர்ன் பண்ணிக்கிறோமா, கடன் வைத்து விட்டு ஒழிக்கிறோமா, அது எத்தனை ரூபாவாக இருந்தாலும் அல்லாஹ் நமது நன்மைகளை அவர்களுக்கு நமது நன்மைகளை கொடுப்பான். நன்மை முடிந்தால் நாம் செய்யாத அவர்கள் செய்த பாவங்களை சுமத்தி நரகத்தில் போடுவான். ஒரு ரூபாய் கொடுக்காத நிலைமை மௌத்தாயினாலும் ஒரு ரூபாய் நமது சொல்கையை கொடுக்கும், ஹஜ்ஜை கொடுக்கும், உம்ராவை கொடுக்கும், காபத்துல்லாவின் மௌத்தாயினாலும் இவர் மன்னிக்காமல் சுவர்க்கம் போக முடியாது. எனவே ஹப்பகளிலானும் ஒரு முஸ்லீம் என்ற காரணத்தினால் அநியாயம் செய்யப்பட்டார்கள். அநியாயம் எந்த அளவு அநியாயம், சாதாரண அநியாயம் அல்ல, நெருப்பால் உச்சன் தலையில் சூடு போடப்படும். நெருப்பு குச்சி பட்டால் எப்படி இருக்கிறது, நமக்கு முழு மழுகுவர்த்தி என்று சொல்வோம், அதனுடைய நெருப்பு பட்டால் எப்படி இருக்கிறது. ஒரு ஒரு 10 செகண்ட் வைத்துக் கொண்டிருப்போம் அசின் இவர்களை நெருப்பு. அவர் ஆயுதம் செய்கின்றவர், தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்தார், தொழில் அதிபர், அந்த தொழில் அந்த தொழிற்சாலையின் சொந்தக்காரி ஒரு பெண், உம் அன்மார். உம் அம்மார் அல்ல, உம் அன்மார். ஒரு முஸ்லீம் என்ற ஒரே காரணத்துக்காக அநியாயம் செய்தால், சுவேசம் காட்டினார், சிறுபான்மை என்ற ஒரு காரணத்துக்கு அநியாயம் செய்தால் சூடு போடுவார். ஆயுதம் செய்ய உருக்கிய இரும்பை தலையில் போடுவார். அவர் சொல்வார், நான் முஸ்லீம், நான் அல்லாஹ்வைத்தான் நம்புவேன், நான் உன்னுடைய அநியாயத்தின் பயப்பட மாட்டேன், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்திருப்பேன். அவர்கள் சொல், உன்னுடைய தொழிலில் நான் குறை செய்ய மாட்டேன், உன்னுடைய தொழிற்சாலையில் எந்த நேரத்திலும் நான் எந்த குறையும் செய்ய மாட்டேன், டியூட்டியை சரியாக செய்வேன். செய்யவும் இல்லை, மத சுதந்திரம் கொடுக்கவில்லை, மத சுதந்திரம். கண்ணியமான என்ன நடந்தது, காலப்பகுதியில் அநியாயத்தின் தலை கருகி அப்படியே பாரி ஆபத்தானால் அல்லாஹ் பாதுகாத்தான். அவருக்கு போடப்பட்ட அந்த சூடு அவருடைய மூளையை கூட கரித்து அப்படியே மூளையை கேளுக்கு கீழிருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் ஈமானை வைத்து பாதுகாத்தான் மூளைக்கு ஆபத்து இல்லாமல். காலப்போக்கில் அல்லாஹ் அவளை சந்தித்தான், முதலாளிதான், சீமாட்டி தான், மில்லியனர் தான், ட்ரில்லியனர் தான், கோடீஸ்வரன் தான். கோடீஸ்வரன் அநியாயம் செய்தாலும் லோயருக்கு லஞ்சம் கொடுக்கலாம், நீதிபதிக்கு லஞ்சம் கொடுக்கலாம், போலீஸ் அதிகாரிக்கு பணம் கொடுத்து குற்றவாளி இல்லாத ஒருவரை உள்ளே அடைத்து விட்டு குற்றவாளி வெளியே சுத்தலாம். அரசியல் பலத்தையும் அதிகாரத்தையும் பணத்தையும் பாவித்து அல்லாஹ்வுக்கு முன்னால் உலகம் முழுக்க சங்கத்தை நினைத்து கொடுத்தாலும் ஒரு தூசியும் அல்லாஹ் நியாயம் செய்ய மாட்டான். பிடித்தான் அல்லாஹ் சீமாட்டியை. தலைவலி வந்தது, தலைவலி வந்தால் என்ன தெரியுமா, வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கிறார்கள், நாய் குறைப்பது போன்று குறைப்பாளாம். சரி, வைத்தியம் வைத்தியம் வைத்தியம், ஒரு வைத்தியமும் பலிக்கவில்லை, இவளுக்கு பிடித்து விட்டது வைத்தியம். ஏன் பிடிக்க போகிறது எப்படி என்று சொல்வேன், வருத்தம் தாங்க முடியவில்லை. நும்ரூதுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை வைத்தியர் மூலம் அங்கு தண்டனை, இங்கு வைத்தியர் மூலம் அல்லாஹ் கொடுத்தான். வைத்தியர் சொல்வது சிகிச்சை, அல்லாஹ் கொடுப்பது தண்டனை. மருந்தின் மூலமும் அல்லாஹ் தண்டனை இறக்குவார். சில மருந்தை குடிப்போம், அடுத்த நிமிஷம் நாம் சரி, அது அல்லாஹ் கொடுத்த தண்டனையா இருக்கும், அதே சோதனையாக இருக்கும். சரி, வைத்தியர் சொன்னார், இவளுக்கு தலைக்கு மருந்து பணிக்கவில்லை, இவளுக்கு நெருப்பால் இரும்பை காய்ச்சி சூடு போடுவதுதான் மருந்து. இன்றும் கரண் பிடிக்கின்ற ஒரு சிஸ்டம் இருக்கிறது, கரண் பிடிக்கிறார்கள், அன்று அவனுக்கு போடப்பட்ட சூடுதான் அது. இன்று வைத்தியத்துக்கு பிடிக்கிறார்கள், கேன்சர் போன்ற நோய்களுக்கு பிடிப்பார்கள், அது அன்று முதல் இன்று வந்து இன்று வரைக்கும் உள்ள வைத்தியம் தான். சரி, சூடு போட வேண்டும் வைத்தியத்துக்கு, எஜமாட்டிக்கு இன்னும் ஒருவரை கூலிக்கு அமர்த்துவதா, அநியாயமே செலவு. நமது கூட இருக்கின்ற நமது வேலைக்காரன், நமது பணியால் ஹப்பாவே அந்த சேவையை செய்யட்டுமே. அவர்களுடைய பார்வையில் சேவை, அல்லாஹ்வுடைய பார்வையில் தண்டனை. இறுதியில் எஜமாட்டிக்கு சூடு போடுகிறார்கள், தனக்கு சூடு போட்ட அந்த பெண்ணுக்கு அவருடைய கையாலே அல்லாஹ் சூடு போட வைத்தான். போட்டு போட்டு மூளை கருகி சைக்கோவாகி மனநோயாளியாகி பைத்தியம் போன்ற ஒரு நிலைமையில் தான் அந்த செல்வந்த சீமாட்டி செத்து படிந்தாள் என்பது வரலாற்று உண்மை. அடுத்தது இது மேலுறுப்பு, தலைக்கணியாயம் செய்தால் தலைக்கு வரும். பாடசாலை படிக்கின்ற பொழுது கல்லறிஞ்சோம், நமக்கு 10 வயது, நமக்கு 20 வயதில் அதை விட பெரிய கல்படும். ஏன் அநியாயமாக ஒருவனுக்கு மண்டையை உடைத்தோம், புட்பால் விளையாடும் பொழுது காலை உடைத்தோம், 20 வருடம் அல்ல 10 வருடத்துக்கு பின்னர் மோட்டர் சைக்கிளில் போகும் பொழுது ஆக்சிடென்டிலே அதே காலுடையும், அவனை உதைத்த காலுடையும், அவனை உதைத்த காலுடையும் அநியாயமாக இருந்தால் தெரியாமல் வேறு விடையும். சீரொருப்பியார் ஜமக்ஷரி பயங்கரமான சம்பவம் இது. பெரிய மேதை, இலக்கணத்துறையில் தேர்ச்சி பெற்றவர், குரான் விரிவுரையும் இருக்கிறது. ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி பெரிய மேதையாகி பெரிய ப்ரொஃபஸராகி அவர் போய்கொண்டிருக்கிறார் ஒட்டகத்திலே பயணம். இங்கு பென்சிலே போகிறோம், சஜிரோவிலே போகிறோம், வயலிலே போகிறோம். ஏன் ஹெலிகாப்டரில் போனாலும் அல்லாவை விட்டு மறைய முடியாது, ஜெட்டில் போனாலும் தண்டனை வரும். சரி, போய்கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒட்டகம் கால் பருகி கீழே விழுந்து முழங்காலுக்கு கீழே கலண்டு விட்டது. ஒட்டகம் செழிப்பாகியது, சொல்கிறோமே மோட்டர் சைக்கிள் அந்த பாதையில் இருந்த தண்ணீருக்கு வலிக்கி விட்டது. முன்னால் ஒரு ஒயில் தேங்கி போயிருக்கிறது, அந்த ஒயில் வடிந்திருக்கிறது. அந்த ஒயிலில் சறுக்கி விழுந்து 18 வயது வாலிபர் 4 மணிக்கு ஜனாசா அடைக்கப்படும் என்ற தகவல் கேட்கிறோமே, அது சறுக்கவில்லை, எல்லாம் சறுக்க வைத்தார். திடீரென்று கால் உடைந்து கொண்டு சொன்னார், இதெல்லாம் எனக்கு தந்த தண்டனை. என்ன மகான் சார், உஸ்தாத், மேதை, உங்களுக்கு தண்டனையா? தண்டனை. அவர் வெட்ட கூட்டம் இல்லாமல் சொன்னார் உண்மையை. என்ன தண்டனை? சிறு வயது, ஓடியாடி விளையாடுகின்ற பருவம், பட்டம் விட்டு விளையாடுகின்ற வயதில் உள்ள பருவம். ஆனால் பட்டம் விடவில்லை, பட்டத்துக்கு பதிலாக ஒரு நூலை எடுத்து பட்டத்தை கட்டுகின்ற இடத்தில் ஒரு குருவியை கட்டி விளையாடி கொண்டிருந்தேன். ஒரு குருவி, குருவி அது பட்டம் அல்ல, அது உயிர் ஜீவராசி. தாய் சொன்னார், தாய் சொல்லை தட்டாத என்று சொல்வார்கள், தட்டினால் உன்னுடைய வாழ்க்கை தட்டுப்படும், வாழ்க்கை தட்டுப்படும். தாய் சொன்னார், மகனை விட்டு விடு, அதை குருவி அது அநியாயம் செய்யாது. நான் சிறு பிராய துடிப்பினால் அதை பட்டம் போட்டு விளையாடி கொண்டிருந்தேன். ஒரு மரத்துடைய கொங்கு விரகி கொண்டது, பட்டம் சிக்கினால் சிறுவர்களுக்கு தெரியும். ஒன்று, பட்டம் கிழியாமல் எடுக்க முயற்சிப்பார்கள். பட்டம் கிழிந்து விட்டதென்றால் நூலாவது தேவை, நூல் பண்டல் வாங்குவதற்கு பணம் தேவைப்படும். பட்டம் வாங்கிவிடலாம், செய்து விடலாம் என்று நூல் வேண்டும் என்று இருப்போமே. குருவியை மெதுவாக இழுத்து பார்த்தேன், வரவில்லை. குருவி வராது என்று நிச்சயம் வந்து விட்டது, கொந்துக்கள் இறுகி கொண்டது. நூல் வேண்டும் என்று இழுத்தேன், நூலோடு சேர்ந்து குருவியுடைய முழங்கால் கலந்து வந்தது. அன்று உடனே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பத்துவாக்கிய கூடாது, அதையும் முன்வைக்கிறேன். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்னதான் பிள்ளைகள் குற்றங்கள் செய்தாலும் துவா செய்கள், பத்துவா செய்தால் பழிக்கும். பழித்த பிறகு ஆஸ்பத்திரியிலே பக்கத்திலே உட்கார்ந்த அனுபவர்களும் நீங்கள் தான். நீ நாசமாப்போ, நீ முட்டி சாவு, நீ ஹரபாப்போ, நீ இடிவுழுந்து சாகு என்று பதுவா செய்கிறோமே. செய்கின்ற பொழுது பிள்ளைக்கு 5 வயது, 15-20 வயதில் அவன் கால் உடைந்த ஆஸ்பத்திரி இருக்கும் பொழுது கண்ணீர் வடிப்பது யார்? அதை போன்ற இந்த தாய் ஆத்திரத்தில் என் சொல் கேட்காதவன், நீ எப்படி குருவியுடைய காலை உடைத்தாயோ அல்லாஹ் உன்னுடைய காலையும் உடைப்பானாக தாய். அப்பொழுது 7-10 வயதில் குருவியுடைய காலை உடைத்ததற்கு 30 லட்சம் அல்லது 20 லட்சம் வயதில் என்னுடைய காலை ஒட்டகத்திலிருந்து கீழே விழுத்தாட்டி அல்லாஹ் உடைத்து விட்டான். எத்தனை அநியாயங்கள்! மிஞ்சுமானவள் தலை, மிஞ்சுமாட்டை சொல்லிக் கொண்டு போகலாம். எனவே கண்ணியம் திருந்துவோம், இப்பொழுது திருந்துவோம். யாருக்கு கொடுக்க இருக்கிறது கொடுப்போம், யாரோட மன்னிப்பு கேட்க இருக்கிறது மன்னிப்பு கேட்போம், சகை வேண்டாம். அநியாயம் செய்தவர்களை மன்னிப்போம், நம்மை அல்லாஹ் உயர்த்துவான். கண்ணியமானவர்களே, எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்மையான, நீதியான, உண்மையான முஸ்லிம்களாக நம்மை மாற்றுவானாக. யாருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, பூரா முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யாரோ உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக. யாரோ நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக, இன்னும் செழிப்பாக்குவாயாக. நமக்கு ஒத்தாசை உதவிகளை செய்தருவாயாக, இன்னும் பதக்கத்தை ரகத்தை ஏற்படுத்துவாயாக. அநியாயக்காரர்களுக்கு முடிவு கட்டுவாயாக, ஊழல் மோசடி ஈடுபடுவதற்கு முடிவு கட்டுவாயாக. என்னென்ன சொத்துக்கள் மக்களிடம் வந்து ஊழலாக எடுக்கப்பட்டதோ பெறப்பட்டதோ அனைத்து சொத்துக்களையும் மக்களுக்கு மீட்டிக் கொடுப்பாயாக, மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பாயாக, மனித உரிமைகளை பேணக்கூடிய ஆட்சியாளர்களை ஏற்படுத்துவாயாக, ஆட்சியாளர்களுக்கு மனித நேயத்தை ஏற்படுத்துவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.